திருவடியை போற்ற வேண்டும். திருவடின்னு ஏன் சொல்றோம்னா அப்பதான் அந்த பணி உணர்ச்சி வரும் இல்லையா, அதான் தாழ் தலைன்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய தாழ்ல ஆன்மாவுடைய தலை இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய அறிவு முதல்வனுடைய அறிவுல அடங்க பெற்று இருக்க வேண்டும். அதுலேயே அத்துவிதத்தை அருமையா வளர்க்குவாங்க. நம்முடைய தமிழ் இலக்கணம் வந்து எப்படி இருக்கு பாருங்க, தாழ் தலையை கூட்டிங்கன்னா தாடலைன்னு வரும். தாடலைங்கிற சொல் தாழ் என்றும் தலை என்றும் ரெண்டு சொற்கள் இருக்கின்றது, ஆனா ரெண்டு சொற்களாக பிரித்து பார்க்கக்கூடிய நிலையில இல்ல, ஒரு சொல் போலவே இருக்கின்றது. இதான் இரண்டாவதற்கும் ஒன்றாவதற்கும் பொதுவாயிரோர் தன்மை அத்துவிதம். இல்லையா இப்படி எதுலாம் வச்சு சொல்றாங்க பாருங்க, சுயாசனம் சொல்லுவான். ஆகையினாலே இந்த ஆன்மாவானது அந்த பசுஞானத்தையும் கைவிட்டு அந்த அவனுடைய திருவருளையே சார்பாக கொண்டு தன்னுடைய அறிவிலே அந்த சிவருமானை தரிசிக்கும். அவன் அறியப்படும் பொருளா அறியப்படாத பொருளான ஆராய்ஞ்சு உத்தரத்துல எடுத்து சொல்லிட்டான், பதிஞானம் ஒன்றாலே அறியப்படுவான். அந்த நிலைக்கு இந்த ஆன்மா வந்துட்டு, இந்த பக்குவ ஆன்மா பதிஞானத்தையே சார்பாக கொண்டு அந்த பதியினை தரிசிக்கின்றது. ஊனக்கண் பாசம் உணரா பதியை, ஊனக்கண் என்றது குறையுடைய அறிவுன்னு அர்த்தம். ஊனம்னா குறைபாடு, அது பசுஞானம், அது நன்றி மறக்கின்ற செயல் அல்லவா. நான் தத்துவங்களை விட மேலானவன், ஆகவே நானே பரம்பொருள்னா அப்ப இவ்வளவு நேரம் உனக்கு ஏன் தெரியல அது இல்லையா. இப்ப யாரும் அறிவிக்க போய் தானே தெரிஞ்சிருக்கின்றது, திருவள்ளுவர் அறிவிக்க போய் தானே அப்படின்னு அதுக்கு மேல வந்துருது அந்த நிலைமைக்கு. அப்ப அந்த குறைவாருடைய பசஞானத்தையும் பாசஞானத்தையும் விட்டு பதிஞானத்தையே சாரகமாக கொண்டு அந்த பதியை தன்னுடைய அறிவிலே தத்துவங்களை விட்டாச்சு விட்டு அப்படின்னு எட்டாம் தேதி சொல்லிட்டார். ஏன் விட்டது, உணர்த்த. யார் உணர்த்த, தம்முதல் குருவாயும் வந்து உணர்த்த விட்டு. அப்ப தத்துவங்கள் பூரா விட்டாச்சு. இப்ப நமக்கு ஒரு சிந்தனை ஒரு செயல் அப்படின்னாலே தத்துவங்களை விட்டு நம்மளால பேச முடியாது. மனதை கொண்டுதான் சிந்திக்கணும், கருவி பொறிகளை கொண்டுதான் செய்யணும். இப்ப இந்த ஆன்மா வந்து சிந்திக்கின்றது என்ன, இந்த அந்தகரணங்களை கொண்டு சிந்திக்கல. தன்னுடைய அறிவை என்ன, தன்னுடைய அறிவுக்கு எதை சார்பாக கொள்ளுதுன்னா தத்துவங்களை எதையும் சார்பாக கொள்ளல. ஏன்னா தத்துவங்களெல்லாம் விட்டாச்சு, அது வேடர்கள் அதெல்லாம் விட்டாச்சு. சிவஞானத்தையே சார்பாக கொண்டு தன்னுடைய அறிவிலே சிவஞானத்தையே சார்பாக கொண்டு சிவத்தை தரிசிக்கின்றது. அதான் சிவ தரிசனம், சிந்தித்தல சிவ தரிசனம் நிகழ்கின்றது. அதை சொல்லுதான் ஒன்பதாம் சூத்திரம். அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா எட்டாம் சூத்திரத்தில் அந்த சாதனம் எப்படி ஆன்மாவுக்கு வரும்னு சொன்னார். சாதனமாவது திருவருள், அந்த திருவருள் எப்படி ஆன்மாவை வந்து அடையும், குருநாதர் மூலமாக அடையும் சொன்னார். எப்ப வரும்னா தவங்களை முற்றுவித்த போது வரும்னாரு. சரி, அப்படி இந்த சாதனத்தை இந்த ஆன்மா பெற்றாச்சு, திருவருள குருவருளாக பெற்றாச்சு, பெற்று அதை கொண்டு ஆன்மா எப்படி சாதிக்கும், அந்த சாதிக்கும் முறை தான் அந்த ஒன்பதாம் சூத்திரம். அதுதான் சிந்தித்தலும் இருக்கு, சிவ தரிசனமும் அதுதான் நிகழ்கின்றது. கேட்டல் சிந்தித்தல் அந்த நிலையில வச்சு பார்த்தா எட்ட கேட்டல் வச்சுக்கிட்டா ஒன்பது வந்து சிந்தித்தல். எட்டிலேயே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை நாளையுமே நீங்க முடிக்கலாம். அரண்களில் செழுமையான சில ஆன்மாக்கள் சென்றாச்சு, அந்த ஆன்மாக்களுக்கு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை நாளும் முடிஞ்சாச்சு. ஆனா சில ஆன்மாக்கள் அரண்களுக்கும் சார்புக்கும் அந்த சார்புக்கும் போய் மீள ஒரு பயிற்சி காரணமாக உலக சார்புக்கும் திருப்பி வருது, மாறி மாறி அங்க ஒரு சின்ன போக்குவரணும் இங்க அங்க எங்கும் போயிட்டு வருது. அந்த ஆன்மாக்களுக்கு வந்து இந்த பாசத்தால் பாசத்து பக்கமே அந்த ஆன்மாக்கள் திரும்பாம அது சிவத்தோடய சார்ந்தரணும். இவ்வளவு தவங்களை முற்றுப்பித்த பிறகு திருப்பி இங்க வரலாமா, மீட்டிங் வாராமே சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி அதுக்குரிய உபாயம் சொல்றார் தாய்மான சுவாமியில் கேட்கார் இல்லையா, அந்த உபாயத்தை அந்த மாதிரி உபாயம் சொல்றார். எனவே அந்த ஆன்மாவானது திருப்பி பயிற்சி மையத்தால் பிரபஞ்சம் காட்சிப்படுமே ஆனால் இது விரைந்து மறையக்கூடிய காணல் நீர் என்று கருதி அதனை வெறுத்தால் அந்த பிரபஞ்ச காட்சி நீங்கும். அப்போது திருவருள் ஞானம் அந்த ஆன்மாவிற்கு நிழல் போல விளங்கும், தன்னிழலாம் பதியினர். அந்த திருவருள் ஞானம் நிழல் போல விளங்கி இந்த ஆன்மா என்ன செய்யும், அந்த திருவருளையே சார்பாக கொண்டு சிவனை தரிசிக்கும். சிவ தரிசனம் ஒன்பதுனா சிவ தரிசனம் இல்லையா. இந்த சிவ தரிசனம் வந்து நிலைத்து இருக்க வேண்டும், மறுபடி வந்து முன்பு முன்ன மாதிரி பிரபஞ்சம் காட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னா பஞ்சாக்கரத்தை அந்த இடத்துல ஆன்மா தியானிக்க வேண்டும். நாமெல்லாம் பஞ்சாக்கரம் தீக்க பெற்று பஞ்சாக்கரம் ஜபிக்கலாம் தியானிக்கலாம், அந்த நிலைக்கும் இந்த ஒன்பதாம் சூத்திரத்தின் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா இருக்க அந்த ஆன்மா அஞ்செடுத்து ஜபிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கின்றது. ஏன்னா இந்த ஆன்மா தத்துவங்கள் எதையும் துணையாக கொண்டு அஞ்செடுத்து ஜபிக்கல. நாம வந்து நம்மளுடைய அனுஷ்டானத்துல பஞ்சாக்கரம் ஜபிக்கோம் அப்படின்னா இந்த பொறிகளின் துணை கொண்டு அந்த கரணியின் துணை கொண்டு தான் செய்யறோம் இல்லையா. இன்னும் நமக்கு வேடர்கள் அப்படின்னு நாம இன்னும் அனுபவபூர்வமா உணரல இல்லையா. இந்த வேடர்களை நாம வந்து ஒரு நமக்கு கருவியாக கொண்டு இந்த சிவபுண்ணியங்களை செய்யக்கூடிய நிலைமையில தான் நாம இருக்கோம். அந்த சிவபுண்ணியங்களை முற்றுவித்து சிவ குருநாதனுடைய அருளை பெற்ற ஆன்மாக்கள் அவை இந்த வேடர்களின் சார்பெல்லாம் நீத்தாச்சு. அவ தன்னுடைய அறிவிலே சிவஞானத்தை சார்பாக கொண்டு, அறிவினால மட்டும் தன்னுடைய அறிவினால மட்டும் ஒண்ணு நடக்காது, சிவஞானத்தை சார்பாக கொண்டு அஞ்செழுத்தை கருதுகின்றது, அஞ்செழுத்தை எண்ணுகின்றது, விதிப்படி எண்ணும் அப்படின்னாரு. என்ன விதி அப்படின்னா, இந்த சூத்திரத்தில் வர்றதுதான் விதி இல்லையா. இந்த சிவபெருமானை திருவருளையே சார்பாக கொண்டு தரிசிக்க வேண்டும், பிரபஞ்சம் காட்சிப்படுமையானால் அது காணல் நீர் என்று அதனை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் விதி. இந்த விதியை வந்து பஞ்சாக்கரமே நமக்கு உணர்த்தும். இந்த ஆன்மா பஞ்சாக்கரத்தை நினைக்க 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 அது பிரபஞ்சத்தினுடைய கொடுமையையும் பிரபஞ்சத்தினுடைய தாழ்வையும் சிவபெருமானுடைய உயர்வையும் அந்த பஞ்சாக்கரம் கொடுத்து கொண்டே இருக்கும். பஞ்சாக்கரத்துடைய பொருள் அதுதான், நகர மகரங்களை விட வேண்டும். மகரம் என்னதுங்க, ஆணவ மலம். அதனை பற்றின என்ன, இந்த திருவருள் என்ன ஆயிரும், நகரமாயிரும், வகரமா இருக்காது, என்ன பராசக்தியாக இருக்காது, திரோதன சக்தி ஆயிரும். நாம ஆணவமலத்தை பற்றினா திருவருள் திரோதன சக்தி ஆயிரும். ஆசிரியர் நல்லா பேசிட்டு இருப்பாரு, மாணவன்ட்ட இருக்க வரைக்கும் இருப்பாரு, அவன் ஒரு மாதிரி ஆனா இவரும் தன்னை மாற்றிக் கொள்கிறார் அல்லவா இல்லையா, அது மாதிரி. ஆகவே நகர மகரங்களை விட்டு சிகர மகரங்களையே சார வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவை வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும் பஞ்சாக்கரம். அதனுடைய அர்த்தம் அதுதான், முத்தி பஞ்சாக்கரம். இங்க வந்து அதை கணிக்கும் பொழுது, அறிவினாலே கணிக்கும் பொழுது அந்த உணர்ச்சி வந்துட்டு இருக்கும், நிற்கின்ற நிலையை வந்து அந்த ஆன்மா உணரும். அந்த ஓதுகின்ற முறையின் மூலமாக நிற்கின்ற முறையை ஓதும் போதே இப்படிதான் நிற்க வேண்டும். அந்த பொருளை பஞ்சாக்கரமே தருகின்றது. வகரத்தை பற்றுக்கோடாக கொண்டு சிகரத்தையே அறிந்து கொண்டிரு, நகர மகரங்களை சாராதே அப்படிங்கிற பொருளை பஞ்சாக்கரம் தருது. எனவே அந்த விதிப்படி நான் ஊனக்கண் பாசம் உணராப்பதையே ஞானக்கண்ணில் சிந்தை நாடுக, பாசத்தை ஒருவுக விட்டுவிடுக அப்படின்னு பஞ்சாக்கரம் உணர்த்துது. எனவே அந்த விதிப்படி அதை கணிக்க வேண்டும். சரி, இந்த நிலையில தாங்க ஒன்பதாம் சூத்திரம் நின்னது இல்லையா. அப்புறம் அடுத்த நாள் என்ன வருது அப்படின்னா, இதற்கு மேல் செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கின்றதா, சிவபெருமானே தரிசாச்சு, இந்த பொருளை பார்க்கணும் தானே நாம இத்தனை பிறவிகள்ல தவமா தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த ஆன்மா அந்த சிவபெருமானை தரிசித்து விட்டது, நாம எப்பப்ப தரிசிப்போமோ. நீர் பூத்த வேணி நிலவரிப்ப மன்றாடும், கார்பூத்த கண்டனையான் காணும் நாள் என்னாலோ அப்படின்னு தாய்மான சுவாமியை சொன்ன. சிவருமான் சிவருமான் சொல்லி வேதங்கள் ஆகமங்கள்லாம் துதிக்கின்றனவே, திருமுறை ஆசிரியர்மார்கள்லாம் துதித்திருக்கிறார்களே, அந்த சிவருமானை அடியன் காண்பது என்னாலோ அப்படின்னு சொல்லி தாய்மான சுவாமி சொன்ன மாதிரி நாமெல்லாம் காண்பது என்னாலோன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆன்மா என்ன, அந்த சிவருமானே தரிசிக்கின்றது. நாமெல்லாம் வந்து சிவலிங்க திருவேணியின் இடத்தும் சிவன் அடியார்களிடத்தும் சிவ குருநாதர்களிடத்தும் நாம அந்த சிவருமானை தரிசிக்கின்றோம். நமக்கு அவ்வளவு சிவன் சொல்லியிருக்காரு. இன்னைக்கா 36 தத்துவங்களே கடந்த சிவபெருமான நாம எங்க இருக்கோம், 36 தத்துவத்தில் இருக்கோம், கடைசி தத்துவம் நிலத்தில் இருக்கோம். நாம நம்ம உலகங்கள்லாம் அந்த 36 தத்துவம் தான் இருக்கு. நாம எப்படி இந்த 36 தத்துவங்களும் அப்பாற்பட்ட சிவபெருமானை எப்படி தரிசிப்பதுன்னா, அருந்த சிவம் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்க. என்னன்னா அப்படி தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த சிவபுரம் பொருள் நமக்கும் இங்கே வந்து அருள் செய்யும். நாம என்னைக்கு தத்துவங்களை கடந்து போறது, இங்கே வந்து அது அருள் செய்யும். எப்படி வரும் அப்படின்னா, சிவலிங்க திருமேனியிடத்து அது தங்கியிருந்து அருள் செய்யும். அப்புறம் சிவ வேடம் தாங்கிய அடியார்கள் இடத்து தங்கியிருந்து அருள் செய்யும். சிவ குருமூர்த்திகளிடமிருந்தும் தங்கியிருந்து அருள் செய்யும். குரு லிங்க சங்கமம், உண்மை விளக்கத்தில் நீங்க படிக்காததா, கற்றா மனவன கசிந்து கசிந்தே உருகி உற்றாசா லிங்கம் உயர் வேடம் பற்றாக சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த மூன்றையும் தான் சைவன் பற்றுக்கோடாக கொள்ளணும். குரு லிங்கம் சங்கமம், குருனா சிவ ஆச்சாரியன், லிங்கம் என்பது சிவலிங்க திருமேனி, சங்கமம் என்னன்னா சிவ வேடம் தாங்கி அடியார்கள். சங்கமம் போட வேண்டிய இடத்துல உண்மை விளக்காசிரியர் என்ன என்ன சொல்ல போட்டாரு, வேடம் சிவன் அடியார் என்பதுக்கு அந்த சிவ வேடம் இன்றிமையாதது இல்லையா. நமக்கு இப்படி அருள் புரியிறார். ஆனா இந்த ஆன்மா இருக்கின்றதே ஒன்பதாம் சூத்திரத்தில் இருக்கிற ஆன்மா, இது நேரடியாகவே என்ன செய்கின்றது, சிவ சிவத்தையே தரிசித்து விட்டது. இன்னமே செய்வதற்கு என்ன இருக்கின்றது, சிவருமானே தரிசிச்சாச்சு, இன்னமே செய்வதற்கு என்னங்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பத்தாம் சிவன் சொல்றார் என்னன்னா, சிவபெருமானை இந்த ஆன்மா தரிசித்தாலும் அந்த சிவ ஆனந்தத்தை இந்த ஆன்மா அனுபவிக்கவில்லை, சிவானந்தம் இன்னும் அனுபவமாகவில்லை. சிவபெருமான தரிசிக்கும் போது ஒரு ஆனந்தம் இருக்காதுங்க அப்படின்னா, இருக்கும் இல்லன்னு சொல்லல, ஆனால் சிவத்தை அனுபவிக்கும் போது இருக்கின்ற ஆனந்தம் இருக்கின்றதே, அது தரிசிக்கும் போது உள்ள ஆனந்தத்தை விடவும் அதிகம். ஏன் சிவபெருமானை தரிசிக்கும் போது ஏன் ஒரு ஆனந்தம் வருது அப்படின்னா, ஆகா இவனை சார்ந்து பேரன்பு நிலையில் இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆனந்தம் வருது பாத்தீங்களா, அந்த சுகம் தான் அது இல்லையா. ஒரு நமக்கு பிடித்த ஒரு உணவுப் பொருளை பார்த்த உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட போறோம், இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்கிறதுனால அதை பார்த்த உடனே ஒரு ஆனந்தம் அப்படி ஆரம்பிக்கின்றது. ஆனா அதுவே சாப்பிட்டும் போது கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுத்துருமா இல்லையா? அதை எடுத்து சாப்பிடும் போது உள்ள ஆனந்தம் தனி பார்த்தீங்களா? அது மாதிரி சிவ தரிசனம் நிகழ்கின்றது. ஆனால் சிவத்தோடு கூடி அவன் தருகின்ற நம்ம உருவப் பொருள்கள் கூடுவதுதான் பார்த்திருக்கோம். இங்க உருவமே கிடையாது, ஆன்மாவுக்கும் உருவம் கிடையாது, சிவத்துக்கும் உருவம் கிடையாது. என்ன சார் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்க உருவப் பொருள்களா இல்லாமன்னா, உருவப் பொருள்னா அது சடப்பொருள் தான் கேட்டீங்களா? சித்தப்பொருளாகவும் இருந்து உருவமாகவும் இருக்க முடியும், அது சிவமாக தாங்க முடியும். அவனாலதான் என்ன நிலையினாலும் எடுக்க முடியும். அவனுடைய திருமேனி வந்து உருவத்தோடு இருந்தாலும் அது ஜடம் அல்ல, அவனால மட்டும்தான் முடியும். அறிவுமயமான திருமேனிகள் எடுக்க, மத்தபடி இங்க உலகத்துல காணப்படுத உருவப் பொருள் எல்லாமே சடம் தான். நம்ம உடலையும் சேர்த்து சடம் தான் எல்லாமே. எப்படி ஒரு கண்ணாடியை வந்து ஒருத்தர் கண்ணாடியை இன்னொருத்தர் மாட்டிக்கலாமோ, அந்த மாதிரி ஒரு கண்ணை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துறான். அந்த மாதிரி நமக்கு இந்த நவீன விஞ்ஞான உலகம் எல்லா பொருளும் சடங்குதான் நமக்கு நல்லாவே உணர்த்துது. முதல் வகுப்புலேயே சொல்லிட்டேன், விஞ்ஞானம் வளர 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 நம்ம சித்தாந்தத்தை இன்னும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். நமக்கு அவர்கள் மறைமுகமாக செய்த சித்தாந்தம் தான் கற்பிக்கின்றார்கள். இப்ப ஐன்ஸ்டீன் என்ன செஞ்சார் அப்படின்னா, பொருளை ஆற்றலாக மாற்றலாம், ஆற்றலை பொருளாக மாற்றலாம்ட்டார். அவர் நமக்கு மறைமுகமா செய்த சித்தாந்தம் சொல்லி சொல்லி கொடுக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. நாம என்ன சொல்றோம், பொருள் பொருள் ஆற்றலா மாறுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகங்கார தத்துவம் என்பது பொருள், அது வந்து தன்மாத்திரைகள் என்பது ஆற்றல், அந்த குணம் மாத்திரமாகவே இருக்கும். அது மாத்திரமாக இருப்பதா தன் மாத்திரை ஐயா வளர்க்கிறாங்க இல்லையா? சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அது அதெல்லாம் ஆற்றல் மாத்திரமாக இருக்கிறது. அகங்காரங்கிற பொருள் தன்மாத்திரைகளாகிய ஆற்றலா மாறுது, தன்மாத்திரைகளாக ஆற்றல் பூதங்களாகிய பொருளா மாறுது. திருப்பி ஆற்றல் பொருளாகவும் பொருள் ஆற்றலாகவும் இப்படி எவ்வளவோ சொல்லலாம் இயல்பு பற்றி. ஆனா இயல்பு பற்றி சொல்லக்கூடியதே வெறிச்சிட்டு போனா கடைசியில மைய பாடம் வந்து நமக்கு நிக்கணும், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும். அதனால இயல்பு பற்றி அப்பப்ப சொல்றேன்னா, அறிவியலில் சைவ சித்தாந்தம் அது ஒரு தனி நோக்கு, அதுக்கெல்லாம் போது கொண்டு நீங்க சைவ சித்தாந்த அஸ்திவானத்தை பலமா போட்டுக்கணும். அதுக்காண்டி நான் வந்து பெரும்பாலும் வெளியே சொல்லது நான் வந்து தவிர்ப்பது காரணம் அதனாலதான். ஒரு நாலு சூத்திரம் அஞ்சு சூத்திரம் தான் பார்க்க முடியும் அப்படின்னா கேட்டீங்களா? நமக்கு வந்து நம்ம சப்ஜெக்ட் என்ன அது வந்து நம்ம பலப்படுத்திக்கிட்டு நீங்களே எல்லாம் புடிச்சு விடுவீங்க. வெளியே நீ செய்தித்தாள் பார்க்கும் போது, பல செய்திகளை கேட்கும் போது, எப்படி எல்லாமே இந்த சைவ சித்தாந்தம் சொன்ன மாதிரியே இருக்கின்றதே அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் சைடு நீங்களாவே அதை வந்து உங்களுக்கு முடியும் அது உங்களால. ஆக இந்த ஆன்மா சிவபெருமானை தரிசித்து விட்டது, அப்ப அதுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்காதா? இதற்கு மேல் அந்த ஆன்மா அனுபவிப்பதற்கு என்ன இருக்கின்றதுன்னா, இது தான் விரும்பிய பொருளை பார்ப்பதனால் பெறப்படும் மகிழ்ச்சி, அதனை அனுபவிக்கும் போது பெறப்படுகின்ற ஆனந்தம் இருக்கின்றதே அது வேறு. அப்போ ஏன் ஆனந்தம் கிடைக்கல சிவபெருமானை தரிசித்தோம் அப்படின்னா, இந்த நிலையிலே இந்த சிவபெருமானை அறிகின்ற ஆன்மா, அறியப்படும் சிவம், அறிவிக்கின்ற கருவியாகிய சிவஞானம் அப்படின்னு மூன்று நிலை இருக்கின்றது. திரிபுடி நிலை, இந்த மூன்று நிலை இருக்கத்தாங்க செய்யும், இருக்கத்தான் செய்யும், நீங்காது. முத்தியிலும் மூன்று பொருள் உண்டுன்னு உண்மை விளக்கம் சொன்னது எனக்கு இப்ப ரொம்ப உபயோகமா இருக்கு. முத்திதனிலும் மூன்று முதலும் ஒழிய கேள் சொல்லிட்டார். மூணு இருக்குப்பா முத்தியில, பாசமும் கூட இருக்குன்னு அப்படின்னார். அவர் சொன்ன மூணு வந்து பாசமும் இருக்கு. நாம சொன்ன திரிபுடி அவரது மூணு வந்து அறிபவன், அறிகருவி, அறியப்படும் பொருள். இந்த நிலையில் நம்ம மூணுமோ, அவர் பதிவசு பாசம் மூணுமே இருக்குன்ட்டார். பாசம் இருந்தா அப்படி எப்படிங்க முத்தி? பாசம் நீங்க தான் முத்தி, பாசம் நீங்கிட்டது. நீங்கிட்டுதான் என்ன பொருள்? இந்த மாதிரி அர்த்தம் இல்ல, நீங்கிட்டுதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் அதெல்லாம் அவெல்லாம் நித்த பொருள், வியாபக பொருள் மூணுமே. நீங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய சக்தி கெட்டிருத்தல். ஐயா எல்லாம் விளக்கிட்டாங்க, ஆணவமான அங்கேயும் இருக்கு, அதோடைய வேலைகள் எதுவும் பழிக்காது, சக்தி கெட்டு போயிருக்கு அவ்வளவுதான் இல்லையா? அதாங்க. அப்ப அந்த சக்தி கெட்டதுனால அது எதிர்மறையா என்ன ஆகுது? இன்பத்துக்கு துணையாகுது. உடன்பாட்டு முகத்தால் திருவுருள் துணையாகுது இல்லையா? ஐயா அதெல்லாம் சொல்லிட்டாங்க, எதிர்மறையால் அது துணையாகுது பாசம். அப்ப மூணு பொருளும் இருக்கு, அறிவமும் இருக்கா, அறியப்படும் பொருளும் இருக்கு, என்ன அந்த ஞானமாகிய திருவருளும் இருக்கின்றது. ஆனால் இந்த மூன்றும் இருக்கின்றது அப்படிங்கிற உணர்ச்சி ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது, அந்த உணர்ச்சி இருக்கக்கூடாது. அதான் மூன்றும் இல்லைன்னு சொல்வாருக்கும் சிவபெருமான் எட்ட மாட்டார், மூன்றாக நினைப்பவருக்கும் எட்ட மாட்டார் அப்படின்னு சுவையான சுவாமிகள் திருவேகம்பர் ஆனந்த கழிப்பில் பாடியிருக்கார். அதுல நீங்க பாருங்க, இந்த திருப்படியதான் சொல்லியிருக்காரு. ஞாதிரு, ஞானம், நேயம் இந்த மூன்றுமே கிடையாது, எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்வதற்கும் சிவானந்தம் கிடைக்காது. இந்த மூன்றையும் உண்டுங்கிற உணர்ந்துகிட்டு இருக்கவனுக்கும் சிவானந்தம் கிடைக்காது. அப்ப என்னன்னா, மூன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, மூன்றும் உண்டு, ஆனா மூன்றும் இருக்கின்றன அப்படிங்கிற உணர்ச்சி ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது. தான் ஒரு பொருள் இருக்கின்றோம் அப்படிங்கிற உணர்ச்சி கூட ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு காட்சியை, உலக காட்சியை, ஒரு திரைப்படத்திலேயோ ஒரு நாடகத்திலேயோ காட்சியை பார்க்கும்போது கூட ரொம்ப ரசிச்சு பார்க்கும்போது என்ன செய்வோம்? தன்னை மறந்துதான் பார்க்கலாம் இல்லையா? தான் ஒரு பொருளே இருக்கோம்னே நினைவில்லாம அப்படி பார்த்துக்கொண்டு இருக்கின்றோம் நாம. அப்படி அதிலேயே நம்மளை இழந்து விட்டோம். ஆகா, அவருடைய நடிப்பில் என்ன இழந்து விட்டேன் அப்படின்னு ரசிகன் கடிதம் எழுதிட்டு இருக்கான் இல்லையா? அத மாதிரி இங்க இந்த ஆன்மா வந்து சிவசிவமான தரிசிக்கும் போது தன்னை இழக்க வேண்டும். தன்னை இழந்தால் அப்போ சுவாமி சொல்றாரு இல்லையா, அதான் இந்த நிலை தான். அது தான் தன்னை இழந்தாவது என்ன அப்படின்னா, தான் அழிந்தே போய்விடுதா, இருக்க பொருளுக்கு ஒரு நாளும் அழிவு கிடையாது, முதல் சுத்தத்தை சொல்லிட்டோம். அப்ப தன்னை இழத்தெல்லாம் என்னன்னா, தன்னை பற்றிய நினைவே இல்லாமல் இல்லையா. இந்த சிவத்தை அறிந்தானதே சிவமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடுவோம், சிவனே நிற்பான் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு இருக்கோம். உலக நடைமுறையில சிவனே இருக்கிறது என்னது, இந்த பத்தாம் சுத்திரம் சொல்றது ஏகனாக நிற்றல் தான் அது. ஏ சும்மா சேட்டை பண்ணாது, சிவனேன்னு இருக்கணும், சிவனேன்னு இருக்க முடியுமா? எவ்வளவு சாதாரணமா சொல்றோம் பாருங்க. அது ஒரு ஆசீர்வாதம் தான், சிவனேன்னு சொல்றது ஆசீர்வாதம் தான், நடக்கட்டும், இந்த ஆன்மாவுக்கு அந்த வளர்ச்சி வரட்டுமே அப்படின்னு சொல்லி வைத்தார்கள். ஆகினாலே அந்த சிவத்தோடு சிவமாக ஒன்றுபட்டு, ஒன்றுபட்டுன்னா என்ன எங்க இடத்துல அப்படின்னா, தான் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்ன வரலன்னு வச்சுக்கோங்க, அப்ப சிவத்தோடு ஒன்றுபட்டு நிற்றது. இதுதான் அந்த மகா வாக்கிய பொருள். இதுதான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுது. அகம் பிரம்மாஸ்மின்னா நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லும் போது என்ன, நான் சிவம் அப்படிங்கும் போது தான் ஆன்மான ஒரு பொருளாக தன்னை கருதாமல் சிவமாகவே கருதிவிட வேண்டும். எல்லாமே சிவம், தரிசனம் கொடுப்பதும் சிவம், இதை தரிசிக்கின்ற அடியேனும் சிவம், அனைத்தும் சிவம் தான் அப்படின்னு அப்படிங்கிற உணர்வு கொண்டால் தான் அந்த ஆன்மாவுக்கு என்ன கிடைக்கும், சிவானந்தம் கிடைக்கும். ஆனா சிவானந்தம் கிடைக்கும்னு சொன்னதுனால அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆளா சிவபெருமானங்க இருக்கான், பெறக்கூடிய ஆளா ஆன்மாங்கிற பொருளும் இருக்கு, எந்த பொருளும் அழிந்து போய்விடவில்லை அப்படிங்கறத நம்ம வழங்கிக்கணும் இல்லையா. ஆன்மாவுடைய எண்ணம் அப்படி இருக்கணும், எல்லாம் சிவமேங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அதான் ஒன்றுபட்டு நிற்றல், அதான் ஏகனாகி நிற்றல். இந்த ஏகனாகி நிற்றல்ங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஒன்றுபட்டு நிற்றல் சரிதான், இந்த ஏகனாகி நிற்றல தான் யோகம்ங்கிறது இதுதாங்க. சரியை கிரிய யோகம்ல வருது, அந்த யோகம் வந்து இதுக்கு வாயிலாக இருக்கின்ற யோகம். என்ன சரியை கிரிய யோகம், இந்த மூணாவது இருக்க யோகம்னு வருது பார்த்தீங்களா, அதுல சரியை கிரிக்கு அப்புறம் அதெல்லாம் தத்துவங்களோடு சேர்ந்திருக்கின்ற நிலையில செய்யப்படுகிற யோகம் தான் அது. என்ன மனத்தை வந்து அங்கங்க பல சிந்தனைகள்ல உடல விடாம மனதை ஒருமுகப்படுத்தி சிவபெருமானை தியானிப்பது. இங்க தத்துவங்கள்லாம் நீங்க ஆச்சு, வேடர்கள் சொல்லி நீங்க ஆச்சு, வேடர்கள் சுவாமி உணர்த்திட்டார், நீங்க ஆச்சு அவ்வளவுத்தையும். அதனால இங்க வந்து இதுதாங்க பரம பூர்ணமான சிவயோகம். அதுதான் யோகம்ங்கிற பேரை எத்தனையோ வேற எத்தனையோ பொருளை கையாளுதாங்க. நாம அதுல எச்சரியாக எச்சரிக்கையா இருக்கணும், நமக்கு யோகம் அடிக்க மாட்டு கையா அப்படிங்க. சரி ஒரு சிவயோகத்தை கதை தான் ரொம்ப வருத்தப்படுறாரு போல, சரிக்கிற யோகங்கள்லாம் முற்று வச்சுட்டார் போலுக்கு, சிவருமான குருநாதனா வந்து சிவயோகர்கள் நிக்க வச்சுன்னு வருத்தப்படுறாருனா இல்ல. என்னன்னு கேட்டேன்னா லாட்டரி ஷீட் வாங்கினா விழலன்னு சொல்லிட்டு இருப்பாரு, அவருக்கு யோகம் அதான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோகத்தை நினைச்சிருக்கான். ஆனா நாம சொல்லக்கூடிய யோகம் என்ன, இந்த சிவயோகம், சிவபெருமானோடு ஒன்றுபட்டு நிற்றல். இந்த நிலை வந்து வரவிட்டுதான், அதாவது இந்த நிலையில இருக்கிறோமா அல்லது நிலை விட்டு வந்துட்டோமா அப்படிங்கறது அந்த ஆன்மாவுக்கு தெரியுமா. அந்த ஆன்மா அதை வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம். எப்படின்னா அந்த ஆன்மா செயல்களை செய்யும் போது அது வந்து எனது செயல் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி அதுக்கு வந்துட்டுன்னா, அப்ப சிவத்தோடு ஒற்றுமைப்பட்ட நிலை கொஞ்சம் நீங்கிட்டுதுன்னு அர்த்தம், அந்த நிலை கொஞ்சம் பிறந்துட்டுது. ஏன்னா யான்கிற எண்ணம் வந்தாதான் எனதுங்கிற எண்ணம் வரும். நான் சிவமே அப்படின்னு வந்த பிறகு செயலும் அந்த சிவத்தின் செயல் என்னன்னு அது நினைக்கும் இல்லையா. ஆகவே ஒன்றுபட்டு நிற்கின்ற அந்த சிவயோக நிலை அது வந்து தொடர்ந்து நிலைச்சிருக்கணும்னா, உன் செயலெல்லாம் சிவன் செயலாக கொள்வாயாக என்று அந்த ஆன்மா சொல்றார். நம்ம பார்க்கறது போற அனுபவத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க, அனுபவத்தை பத்தி, அந்த அனுபவமே துளியும் இல்லாத அடியேன்னு அதை சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா அனுபவம் அனுபவித்தவர்கள் அதை சாத்திரத்தில் எழுதியிருக்கின்றார்கள், அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான். மத்தபடி இந்த அனுபவத்துக்கும் அடியனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதெல்லாம் தவங்களை முற்றுவித்த ஆன்மாக்கள் சிவபெருமானே குருநானாக வரப்பட்டு அவனுடைய அருள் உபதேசத்தை கேட்டதனாலே அவர்கள் பெறுகின்ற அனுபவங்கள் இதெல்லாம். ஆகையினாலே நம்ம ஆறு சூத்திரம் வரைக்கும் பார்த்தது வேற இல்லையா, அது பெத்த நிலை, நாமளும் பெத்த நிலையில தான் இருக்கோம், அது சரிதான். இது வந்து முத்தி நிலை உண்மை அதிகாரம், முத்தி நிலைக்கு போகாம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த தெளிவு நமக்கு வேண்டியதுதான், ஏன்னா நம்ம போய் சேர்ந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நமக்கு போது போனுட்டே தெரியணும். எங்கேயோ போறோம் அப்படின்னு போயிட்டு கூடாது பாத்தீங்களா, அதனால நமக்கு இதுவும் தெரியணும். ஆனா நம்ம வந்து வெறும் அறிவு மாத்திரையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு என்ன தெரியுது, நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் எப்பேற்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம உணர்ந்து இன்னும் அவர்கள் நமக்கு அன்பு பெருகத்தானே செய்யும். அதனால அவசியம் நாம் அதை தெரியணும். ஆகையினாலே அந்த நிலையிலே அந்த ஆன்மாவானது என்ன செய்ய வேண்டும், இந்த தன் செயலே எல்லாம் சிவன் செயலே என்று அந்த ஆன்மா கொண்டால் அந்த சிவ யோகம் ஒற்றித்து நிற்றல் ஏகனாக நிற்றல் நிலை பெறும். அதான் அருமையா சொன்னார் திருக்கவிச்சப்படியார் ஆசிரியர், அருமையா சொன்னார் அவர். அது நல்ல பாட்டது. சிவன் முதலே அன்றி முதலில்லை என்றும், சிவன் தான் எல்லாத்துக்கும் கருத்தா, நான் ஒரு பொருள் இருக்கேன்னே நினைக்கக்கூடாது, சிவனே எல்லாத்துக்கும் கருத்தா. சிவன் முதலே அன்றி முதலில்லை என்றும், சிவனுடையது என்ன என்னறிவதென்றும், சிவனவனது என் செயலது ஆகின்றது என்றும் இவற்றை தன் செயலா கொள்ளாமைதான் அப்படின்னு சொல்லி அருமையா சொல்லியிருக்கார் என்பால். சிவமே முதல்வன், அறிகின்றவன் யார்? ஆன்மா. அறியப்படும் பொருள் சிவம். இந்த திருப்படியே கூடாது, இந்த உணர்ச்சி கூடாது. என்ன அறிகின்ற முதல் யாரு? சிவம் தான். நம்முடைய அறிவு யாரோட அறிவு? அது சிவபெருமானுடைய அறிவு தான். அப்படி ஆன்மஞானம் அப்படி சிவஞானத்தில் அப்படி அடங்கிடணும். எல்லாம் சிவஞானமேன்னு நம்முடைய செயல்லாம் யார் செயல்? சிவன் செயல் தான் அப்படின்னு கொண்டுட்டு, அப்ப சிவமாகவே இந்த ஆன்மா வந்து ஒன்றுபட்டு விடுகின்றது. இதுதான் சிவ யோக நிலை. சிவமான வாவாடி தெல்லேனம் கொட்டோமோன்னு இதுதான் சொல்லியிருக்காரு மணிவாசக பெருமான். அவர் சிவமா ஆயிட்டார். சிவமான வாவாடி தெல்லேனம் கொட்டோமோ, சிவமாக்கி இணையாண்ட அத்தனை கருளியவார் ஆர்வருவார் அச்சோவைங்கிறது அந்த பத்தாம் சித்திர நிலை. சிவமாக்கி இணையாண்டேன்னு அதான் குமரசுவாமியில அருமையா சொல்வார். குருநாதரி தரிசித்தேன் அப்படின்னு ஒரு மாத்திரை குறையப்பட்டேன். குருநாதரி தரிசிக்கும் முன்பால சீவனாக இருந்தார். தரிசித்த பிறகு சிவமானார். ஒரு மாத்திரை குறையப்பட்டேன்னு சொல்லுவார். அவள் மாதிரி சொல்ல முடியாது, ரொம்ப நயமா சொல்லுவார். அந்தக்கரணங்கள் மூன்று தான், சித்தமும் மனமும் ஒன்றுதான் படித்தோம். அதனால திரிகரணங்கள்னு பேர் உண்டு அந்தக்கரணங்களுக்கு. சுவாமி அருமையா சொல்வாரு, திரிகரணங்கள பேர் ரொம்ப பொருந்தும். என்னன்னா சிவத்தை தரிசித்து முன்னிட்டு பாசகரணங்களாக இருந்தன. சிவ தரிசனத்துக்கு அப்புறம் இவை சிவகரணங்களாக ஆகிவிட்டன. ஏன்னா இந்த கரணங்களோடு எனக்கு நம்ம வேலை இல்லையே, நான் சிவத்தோடு தான் சேர்ந்திருப்பேன். இதை கொண்டு செய்யற வேலையெல்லாம் அவன் தான் செய்யறான். எனவே அவனுக்குரிய கருவிகள் ஆயிட்டது. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கருவி உடம்பை கொண்டு ஒரு செயல் செய்தார்னா அவன் தான் செய்தார் இல்ல? அவரோட அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? சிவானந்தத்தை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்போ இவர் வந்து நடந்து போறது வைக்கிறது அருட்செயல்களை நிகழ்த்ததுனா சிவபெருமான் செயல் இல்லையா? அவளும் சிவன். அதான் சொன்ன திரிகரணங்கள் பசுகரணங்களாக இருந்த அந்த கரணங்கள் சிவகரணங்களாக திரிந்து விட்டதனாலே திரின்னா மூன்று, அதனால அப்படி பெயர் வச்சாங்க திரிகரணம்னு. அதை எப்படி நயமா சொல்றாரு குமர சுவாமிகள், பெத்தத்தில பசுகரணங்களாக இருந்து இப்போது முத்தியில சிவகரணங்களாக திரிந்து விட்டதனாலே மாறிவிட்டதனாலே அது திரிகரணங்கள்னு பேர் வந்தது. ரொம்ப பொருத்தமான பேர் தான் சொல்லுவார். அதான் சொல்ற இந்த நிலை வந்து சிவபெருமான் தான் பண்றார். எல்லா சமயங்களும் முத்தி முத்தின்னு சொல்லுது. இதுதான் முத்தி. திரிமலமும் அகல உயிர் அருள் சேர் முத்தி திகழ் முத்தி இது முத்தி திறத்ததாமே சிவபிரகாசம் சொல்லும். அப்படி சிவத்தோடு ஒன்றுபட்டு விடுதல், ஏகனாகி தன் பணியெல்லாம் சிவன் பணி என்று கொள்ளுதல். அப்ப என்ன நிகழ்கிறது? பாசம் பற்றத கழிகிறது. மலமாஜை தன்னோடு வல்வினை இன்றே மும்மலங்களும் பற்றத கழிகின்றன. சிவ தரிசனம் பண்ணும்போது அப்ப மும்மலம் இருந்ததுங்களோ சார்? மும்மலம் இருந்ததுன்னா எப்படி சார் சிவதரிசனம் நிகழும் அப்படின்னு சந்தேகம் வரும். அப்பவும் இல்ல, ஆனா அந்த மும்மல பற்ற இருந்தது. ஏன்னா இடையிடையே பிரபஞ்சம் காட்சிப்பட்டுதே, அப்ப அந்த பற்றுக்கு போய் தானே இடையிடையே பிரபஞ்சம் காட்சிப்படுது. இப்ப அந்த பற்றும் கெட்டது, மும்மலங்களும் பற்றத கழியும். அதனாலதான் மலமாஜை தன்னோடு வல்வினை இன்றேன்னார். இப்படி சிவம் வந்து தன்னை சார்ந்தவரையெல்லாம் தானாக்கிக் கொள்கின்றார். அதான் சிவபெருமானுடைய இயல்பு. எவ்வளவு தன்மையும் தன்மை ஏற்படுத்து தானே தானே ஆகிய தயாபரன் எம் இறை அப்படின்னார். ஏன்னா இறைவன் இறைவன் என்ன எத்தனையோ சமயங்கள் இறைவன் சொல்கின்றதே அவர்களுக்கெல்லாம் அந்த இலக்கணம் உண்டா? கிடையாது. எம் இறைக்குத்தான் அந்த இலக்கணம் உண்டு என்று சொல்கின்றார். எவ்வளவு தன்மையும் தன்மை ஏற்படுத்து தானே ஆகிய தயாவரன் எம் இறை. அதான் முத்தாண்மாக்கள் எல்லாம் வந்து அந்த திரிபடி நிலையை அந்த திரிபடி உணர்வை அந்த ஆன்மாக்களுக்கு கெடுத்து அவற்றை தான் சிவமே என்று உணரும்படி செய்கின்றான். தானே அங்கே விளங்குவது போல தான் சொன்னார். தானே ஆகிய தயாவரன் எம் இறை சொன்னார். அதனால அவன் யாரு அப்படின்னா சென்றவரை தானாக்கிக் கொள்பவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சேர்ப்பு உண்டு சிவபெருமானுக்கு. அப்ப குமரசுவாமியில் கேட்கின்றார், சென்றவரை எல்லாம் தானாக்கிக் கொள்கின்றானே இந்த சிவபெருமான். இந்த சிவபெருமான ஒருத்தர் தானாக்கிட்டாராம். அப்பேற்பட்ட ஒருத்தர் இருக்காரு நயமா சொல்ற. எல்லாம் ஆன்மாக்கள் தான் எல்லாம் சிவத்தை சார்ந்து முத்தி நிலையில சிவமாக தான் விளங்கும். சிவபெருமான் வேற யாராகவும் விளங்க மாட்டான். பாடப்படி பார்த்தா அப்படிதான். ஆனா அங்க நயமா சொல்ற. சமய இலக்கியம் படைச்சதுன்னா லேசான காரியமா? வேற கதை சொல்லலாம். இதுல வந்து அவ்வளவு இனிமே செய்கிறாருன்னு அது குமரசுவாமிகள் தாங்க. இது என்னன்னா எல்லாம் சென்றவரை பூரா சென்றவர்னா அவனுடைய முத்தி நிலைக்கு சென்றவர்கள் அவர்களெல்லாம் தானாக்கிக் கொள்கின்றான் சிவபெருமான். ஆனா ஒருத்தர் மட்டும் சிவபெருமான தானாக்கி கொண்டாராம். அவர் யாருன்னா பதஞ்சலி முனிவர். பதஞ்சலியார் அவர் பேர். பதஞ்சலி ஆறு விகுதி கொடுத்து உயர்வா சொன்னார் பதஞ்சலியார்னு. அவர் சிவபெருமானே என்ன ஆக்கிட்டாராம்? பதஞ்சலியாரா கிட்டாராம். அதாவது பலம் பதம் சலியாதபடி நடனமாட வைத்து விட்டாராம். அவர் பொருட்டு தான் அதை நடன தரிசனத்தை கொடுக்காரு சிதம்பரத்தில். பதஞ்சலியார் சிவபெருமானையும் பதஞ்சலியார் ஆக்கிட்டாராம். அவர் ஆடும்படி ஆட பதஞ்சலியார் ஆக்கினார். எதுக்கான என் பிறவி சாட அப்படின்னார். அதை தரிசித்து என்னுடைய பிறவி போக வேண்டும் அதுக்காக வேண்டி பண்ணாராம். சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம் வளர்த்து மன்றவரை தானாக்க வல்லவர் யார் என்றும் இவர் ஆட பதஞ்சலியார் ஆக்கினார். என் பிறவி சாட பதஞ்சலியார் தான் என்று அருமையா வெண்பாள சொன்னார். யார் நம்முடைய குமரசுவாமிகள். அந்த மாதிரி எவ்வளவு தன்மையும் தன்மை ஏற்படுத்தி தானே ஆகிய தயாபரன் எம்மீரை அப்படிங்கிற திருவாசகத்துக்கு இந்த பத்தாம் சூத்திரம் அருமையா அதைத்தான் நமக்கு சுட்டிக்காட்டு. அந்த நிலையிலே இந்த சிவயோக நிலையிலே நாம் திருப்பி வந்திருக்கோம். வந்து இனி இடைவேளை விட்டு அதை பதினொன்று தொடர்வோம். ஏன்னா திருப்பி ஒரு தடவை கேட்கும்போது இந்த திருப்பி ஒரு தடவை கேட்கறது தேவைதான் அப்படிங்கிற உணர்வு நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். மேலும் பாட வேலை மதிய வேலை, அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை உங்களுக்கு சொல்லவும் நல்லா இருக்கும். எனக்கும் மதிய வேலை தானே, உங்களுக்கு மட்டுமா, நானும் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். ஆகையினால கடகடன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து சிக்கலாயிரும். ஆகவே இந்த நிலையிலே நம்ம ஏற்கனவே பார்த்த நிலையில கொண்டு விட்டுருக்கோம். ஒரு 15 நிமிடம் இடைவேளை விட்டு இப்ப இதுல இருந்து 11 சூத்திரத்துக்கு வந்தால் அது எளிதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். ஆகவே இப்போது இடைவேளை விட்டு தொடரலாம். நம பார்வதி பதையே மகாதேவ சாத்திரமான தோத்திரமா வாங்கியிருக்காம தேட அப்ப சுவாமி சொன்ன மாதிரி திருத்திரேனத்திலே அருமையாக சொன்னார். ஒரு வாக்கியத்திலே சொல்லிவிட்டார் 10வது சூத்திரத்தை. சிவமான வாவாடி தெல்லேனும் கொட்டோமோன்னு எப்படி சிவமாக ஆகின்றது ஆன்மா என்பதே இது 10வது சூத்திரம் பார்த்து. இன்னும் திருத்திரேனத்திலே அருமையாக சொல்வார், எல்லா உலகமும் ஒடுங்கின பிறகும் தான் ஒடுங்காமல், அது மட்டுமா, எந்த ஒரு சரணமும் இல்லாமல். சிலம் கேட்பான், நம்ம கூட சிலர் கேட்பான், இதுதான் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன சார் நடந்துட்டு விடுமா அப்படியே ஆட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவனுடைய நிலை என்ன அப்படின்னா, எல்லா உலகங்களையும் ஒடுக்கிய பிறகும் தான் எந்த ஒரு சரணமும் அடையாமல், உலகங்களை நடத்தும் போது மட்டும் சரணம் அடையிறான். காந்தம் கண்ட பசாசத்தவையே அஞ்சாந்தர் சொன்னார், ஆன்மாக்களுக்கெல்லாம் அறிவித்தாலும் ஆன்மாக்கள் அடையக்கூடிய அந்த இன்ப துன்ப மயக்கங்கள் அவன் அடைய மாட்டான். காந்தம் கண்ட பசாதத்தவையின், அது மாதிரி உலகங்கள் எல்லாம் ஒடுங்கின பிறகும் தன் நிலையில சிறிதும் தெரிய மாட்டான். வான் கட்டு அப்ப சொல்லுங்க, அடல் நீர் மண்கடினும், அடல் நீர் மண்கடி எல்லாமே கட்டாலும் தான் கெட்டரின்றி தான் ஒடுங்கவும் மாட்டான், சரணமும் கிடையாது. சளிப்பறியா தன்மை எனக்கு, ஊன்கட்டு உயிர்கட்டு என் உள்ளமும் போய், நான் கெட்ட வாபாடி தெள்ளேரும் கொட்டோமோ. இந்த நான் கெட்டதனாலதான் சிவமாகின்றார். நான் கெட்ட வாபாடினா சிவமான வாபாடி தான், ரெண்டும் ஒன்றுதான். ஆன்மா தான் ஒரு பொருள் இருக்கின்றது என்ற உணர்வையே அங்கே மறக்கின்றது. அதான் நான் கெடுதல், மறந்து தன்னை எதாக கருதுகின்றது, தான் சிவமே என்று கருதி அந்த சிவமோடு சிவமாக ஏகனாகி நிற்கின்றது. நான் கெடுதல் தான் அங்க சிவமாதல். நான் கெட்ட வாபாடி தெள்ளேரம் கொட்டோமோ, ஊன்கட்டு உயிர்கட்டு என் உள்ளமும் போய் அப்படிங்கறதெல்லாம் அவன் வந்து அங்க ஞானாசிரியனாக வந்து உணர்த்துகிறான் அல்லவா. 8வது சூத்திரம் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையில தான் அப்படியே இருக்க, குருந்தமனத்தில் வந்து உணர்த்துகின்றான் அல்லவா. 8வது சூத்திரம் தான் 8வது திருமுறையில அப்படியே இருக்க, எங்க போன 8வது சூத்திரத்துக்கு, அங்க அப்படியே இருக்கின்றது. குருந்தமரத்தில் இவர் தவங்களை ஏற்றினார், தவங்களை எல்லாம் முற்றுவித்தார். அதை ஆசிரியருடைய அவதாரத்தை சொல்லும்போதே சொல்லியிருக்கின்றார். பலகாலம் வித்தியல், பலகாலம் வித்தியிலிருந்து தங்கி அங்கே வருகின்ற அந்த அருள் பயிர் போல அவருடைய அவதாரம் மணிகோசனுடைய அவதாரம். எத்தனையோ தவங்களை முற்பிறவியிலே முற்றுவிச்சாச்சு. அதனால இந்த பிறவியில் அப்படி ஞானாசிரியன் வருகின்றார். வர்றதுக்குமே அவர் தேட்டம் அதுதான், அவருடைய தேட்டம்னா ஞானாசிரியன் எப்போது வருவான், அதே சிந்தனை தான். அமைச்சர் வேலையெல்லாம் பார்த்தார்னா அதை செம்மையாக பார்த்தார். இருந்தாலும் இந்த சிந்தனையில் தான் அவர் இருக்கின்றார். கூத்தினர் தன்மை வேறு கோலம் வேறு ஆனார் போலன்னு ஆசிரியர் நயமா சொல்வார். அந்த இடத்துல கூத்துக்காரன் என்னெல்லாமோ வேடம் கட்டி அடிப்பான், ஆடுவான், பாடுவான், ஆனா அவனுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். அவனோட இயல்பே எப்படி கோமாளியா இருப்பதான் நம்ம நினைச்சிடக்கூடாது, அவனுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா. அது போல இந்த அமைச்சர் வேலையெல்லாம் செம்மையா செய்தார். அவருக்கு உள்ள இருந்தா எப்போது ஞானாசிரியன் வந்து உணர்த்துவான், இறங்குவானா வந்து அருள் செய்வானா அப்படின்னு தவிர்த்து, இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் சொன்னார். அப்படி எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அப்ப அவர் உணர்த்தும் போது என்ன செய்கின்றது, இந்த தத்துவங்களை பூரா விடுகின்றார் அல்லவா, அதைத்தான் ஊன்கட்டு உயிர்கட்டுனர். ஊன்கட்டுன்னு சொல்லும் போது தூளதேகம் ஊன், 7 வகை தாதுக்களால் ஆகிய தூளதேகம் தான் ஊன். ஊன் 3 சுழி இன் போட்டா உணவுன்னு பொருளாயிரும். இந்த பாரதியார் ஊன் மிக விரும்பு 3 சுழி இருந்தா போட்டிருக்காரு, நம்ம ஆட்கள் தெரியாது தப்பா புரிஞ்சுக்கிட்டான். பாரதியார் சொல்லியிருக்காரியா, அவர் சொன்னா கேட்கணும்னா அது 3 சுழின்னு. அது ஊன் கட்டுனா அந்த தூளதேகம் கட்டு அப்படின்னா, தூளதேகம் இந்த ஐம்பொறிகள் இதில் இருக்கக்கூடிய இந்த கண்மேந்திரியங்கள் இந்த சார்பை எல்லாம் விட்டு, இந்த வேடர்களை எல்லாம் விட்டு ஊன் கட்டு. உயிர் கட்டுன்னு சொல்லும்போது சில இடங்களில் உயிரை வந்து பிராணவாயுங்கிற பொருள்ல பயன்படுத்துவார்கள். சித்தியார் சிவபிராசம் நம்ம தமிழர்கள் தான் பார்த்திருக்கலாம். ஏன்னா மெய்க்காப்பாளன்னு பார்த்த பாத்தீங்கன்னா 3வது சூத்திரத்துல என்ன, எல்லாம் தூங்கின பிறகும் இவன் மட்டும் எங்ககிட்டு இருக்கானுன்னா, இவன் அரசன் நினைச்சிடாத, அரசனும் தூங்குவோம் பரியாவரனும் தூங்குவோம், அப்ப அந்த மெய்க்காப்பாளன் மட்டும் இருப்பான். அப்ப மெய்க்காப்பாளன் அரசனுக்கு